Hallelujah. அமர்ந்துகொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. என்னுடைய கூட 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 2:16 தயவு செய்து வாசியுங்கள்.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திலே இதோ இந்த வார்த்தையை நாங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி. அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, இந்த மகா உன்னதமான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்திருக்கிற உங்களுடைய தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் ஒரு விசை, உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும்படிக்கும் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்குமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்திலே இந்த வார்த்தைக்கு ஒப்புவிக்கிறோம். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்னொரு தடவை அதை வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
வேத வசனம் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக ஒரு சிந்தை உடையவன் இந்த பூமியிலே யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் இல்லாதபடியினாலே யாருமே இல்லை என்பது தெளிவாகிறது. ஆண்டவருக்கு ஆலோசனைக்காரனாக பூமியிலே எந்த நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனும் கிடையாது, மனுஷியும் கிடையாது, இதுவரைக்கும் தோன்றினதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய கிருபை வரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறதுனாலே எங்களுக்கு ஒரு காரியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், கிறிஸ்துவனுடைய சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்ச ரீதியிலே சாதாரணமாக வழக்கமாக நானும் நீங்களும் மாம்சத்திலே சிந்திக்கிறது என்று சொல்லி ஒன்று உண்டு. அது மண்ணுக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அல்லது உலகத்துக்குரிய காரியங்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் தேவனாலே மீட்டெடுக்கப்பட்ட நானும் நீங்களும், விடுதலையாக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் கொஞ்சம் வேறு விதமாக சிந்திக்கும்படிக்கு, அதற்கு உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அனுக்கிரகம் செய்கிறார். அந்த அனுக்கிரகத்தின் பிரகாரம் எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஈவுக்கு பேர்தான் கிறிஸ்துவினுடைய சிந்தை. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவினுடைய சிந்தை என்னென்ன காரியங்களை செய்கிறதுக்காக எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது, அல்லது என்னென்ன காரியங்களை செய்கிறதுக்காக எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால், வீணாக எதையுமே எங்களுக்கு வழங்குகிறவர் எங்களுடைய தகப்பன் அல்ல. எல்லாமே எங்களுடைய பிரயோஜனத்துக்காக, கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக சகலம் உண்டாயிருந்த போதும் எங்களுடைய பிரயோஜனத்துக்காக அநேக காரியங்களையும் ஈவுகளையும் எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு வைத்து போயிருக்கிறார். அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை அதற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 15:6 தயவு செய்து வாசிங்க.
பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக.
ஹல்லேலூயா. பாருங்க, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே. ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறான கிறிஸ்துவனுடைய சிந்தை அல்ல, எல்லாருக்குள்ளும் ஏக சிந்தை உண்டாயிருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. வேதவசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய சிந்தை மாத்திரமல்ல, அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை ஒரே மாதிரியான சிந்தை. அப்பதான் குழப்பம் வராது இல்லையா? இல்ல எனக்கு ஒரு மாதிரி சொல்லி, உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லி இல்லையா? அன்றைக்கு பாபேலை கட்டத் தொடங்கி அந்த பாபேல் கட்டுமணி அலுவல்கள் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே அதை கைவிட வேண்டியதனுடைய அவசியத்துக்குரிய ஒரே ஒரு காரணம், பாஷையை ஆண்டவர் தாறுமாறாக மாற்றிவிட்டார். அப்படியானால் ஆவிக்குரிய ரீதியிலே சபையாக இருக்கட்டும், தேவனுடைய ஊழியமாக இருக்கட்டும், கட்டப்பட வேண்டுமானால் ஒரே சிந்தை, ஒரே ஆவி, ஒரே பாஷை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்களோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் தேவனுடைய சிந்தையை கொண்டுதான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க முடியும், அல்லது அதற்கு ஏதுவான கிரியைகளை நடப்பிக்க முடியும். தேவனுடைய சிந்தையில்லாத சுய விருப்பத்தை நான் இந்த இடத்திலே நடத்தலாம், என்னுடைய பலத்திலே நடத்தலாம், ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது என்பது வெளிப்படையான ஒரு காரியம். அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அதாவது அது ஒரு தேவனுடைய இரக்கம் அல்லது வரம், அதை யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது, நாங்களாகவே உண்டு உருவாக்கி கொள்ள முடியாது, கிறிஸ்துவனுடைய சிந்தையை நானாகவே ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. மாறாக இது தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு அனுக்கிரகம், அதாவது தகுதியின் நிமித்தம் அல்ல, தேவனுடைய கிருபையின் வரங்களாய் அவர் எங்களுக்கு அளிக்கிறார். எதுக்காக? அவருடைய அந்த கட்டுமான பழியிலே நானும் ஒரு பகுதியாக இருக்கும்படிக்கு, நானும் ஒரு கல்லாக இருக்கும்படிக்கு, நானும் ஒரு துண்டாக இருக்கும்படிக்கு, என்னை அதிலே கொண்டு வந்து இணைக்கும்படிக்கு, பணி தீர்க்கப்பட்ட கற்களாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் சேர்க்கிறார், கூட்டி சேர்க்கிறார். அது அது இருக்க வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லாம் சரியாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும், சீராக இருக்கும், அழகாக இருக்கும். அதுக்கு மாறாக, அதுக்கு மேலாக இன்னொரு காரியம், பலமாக இருக்கு. ஹல்லேலூயா! விளங்குதுங்களா? பலன் அது மிக முக்கியம். ஒரு கட்டிடத்தினுடைய ஸ்ட்ராங், அந்த கட்டிடத்தை எப்படி பலப்படுத்தி கட்டுகிறார்கள் பொறுத்திருக்கிறது. ஏதோ கல்லுக்கு மேல கல்லுக்கு மேல வச்சுக்கொண்டு போறதுன்றது அல்ல, சரியான அளவின்படி, சரியான அளவின்படி, அகலத்தின்படி, அதனுடைய கலவைகளின்படி, அதற்கு ஏற்ற அளவிலே, அதற்கு ஏற்ற உயரத்திலே அஸ்திபாரத்தை போட்டு, எவ்வளவு தூரத்துக்கு, எவ்வளவு ஆழத்துக்கு அதை போடுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் கட்டிடத்தை எழுப்ப முடியும். ஆழம் குறைவாயிருந்தா, கட்டிடம் அதிக உயரமாயிருந்தால் கட்டிடம் பலன் கொள்ளாது. ஆக சபை வளர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், மேல் நோக்கி தேவனுக்குள்ளே எங்களுடைய ஆழங்கள் இன்னும் கீழ் நோக்கி, இன்னும் ஆழமாக போக வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு வேத வசனத்திலே ஆழமான வேர்களை நாங்கள் விடுகிறோமோ, எவ்வளவுக்கு தேவனுக்குள்ளே எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளுகிறோமோ ஆழமாக, அவ்வளவு அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் வளர முடியும். கூடவே இன்னொரு ஆலோசனையா ரெண்டு குறைந்தியிலே சொன்ன அந்த வசனம், ஏக சிந்தையாயிருங்கள் என்று சொல்லி ஒரு ஆலோசனையா கூட சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இது மிகவும் முக்கியம். ஏக சிந்தை என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் பரிந்துணர்வை கொண்டரும், ஒருவருடைய குறைகளை தாங்குகிற மனப்பான்மையை கொண்டு வரும், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற அந்த தன்மையை கொண்டு வருகிறதுக்கு காரணமே ஏக சிந்தை. குடும்பங்களிலே, சில நல்ல குடும்பங்களிலே பார்ப்பீர்கள், மனைவி நினைக்க அதை புருஷன் செயல்படுத்துவார், சொல்றதுக்கு முதல்ல நடக்கும் வீட்டில், அல்லது அவருக்கு விருப்பமானதே அவா செய்வா. இதெல்லாம் எப்படி ஒரு புரிந்துணர்வு, ஏக சிந்தை, ஒரே யோசனை, ஒரே யோசனையா இருந்தால்தான் ஒரு வழியாக நடந்து போக முடியும் என்று வேதமே சொல்லுகிறது. இருவர் ஒரு மனப்பட்டிருந்தாலோடையோ ஒரு வழியாய் நடந்து போவார்களோ, இல்லாட்டி திக்கி திக்காத்தானே போவார்கள், என்னுடைய வழி வேற, உங்களுடைய வழி வேற என்று சொல்லி. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் இருந்த அந்த சிந்தை என்ன? அநேக உதாரணங்களை காட்டினாலும் நேரத்தின் காரணமாக மூன்று காரியங்களுக்குள்ளாக, மூன்று அடிப்படை காரியங்களுக்குள்ளாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தயவு செய்து என்னோடு கூட, முதலாவது கிறிஸ்துவினுடைய சிந்தை, அவருடைய முதல் ஃபோர்வர்டில் இருந்தது என்ன தெரியுமா? பிதாவினுடைய சித்தம். கிறிஸ்துவனுடைய சிந்தை அவருடைய எல்லா ஊழியங்களிலும் எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், பிதாவுக்கு எது பிரியமோ, எது அவருடைய சித்தம் என்பதை அவர் கவனித்து கவனித்து தான் அந்த காரியங்களை செய்கிறார். எனக்கு விருப்பமான காரியங்கள், அல்லது எனக்கு பிடித்தமான சூழ்நிலைகள் இருக்கிறார்கள், அல்ல எனக்கு பிரியமானவர்கள் இவர்கள், இவர்களிடத்திலே நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லாதபடிக்கு அவர் முன்வைக்கிற ஒரு காரணம் காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிதாவினுடைய சித்தம். ஒரு இடத்துல சொல்றார், நான் அவருடைய சித்தத்தை செய்யவே இறங்கி வந்தேன். வேற எதுக்காகவும் வரல, அவர் எதுக்காக வந்தார், அவர் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படியே நான் இறங்கி வந்தேன். அவரோடு கூட அவர் இல்லாவிட்டாலும் கூட இந்த பூமியில இருக்கும்போது பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறார். அந்த சிந்தையிலிருந்து அவரை ஒரு கொஞ்சம் கூட விலத்தாதபடிக்கு, அது எதுவா இருக்கட்டும், அது புகழா இருக்கட்டும் அல்லது அது எதிர்ப்பா இருக்கட்டும், எதுவுமே அந்த அந்த நிலைப்பாட்டில இருந்து அவரை மாறும்படிக்கு செய்யாதபடிக்கு அவர் விட்டு கொடுக்கறதில்லை. பாருங்க, முதலாவது சித்தம் என்னன்னு சொல்லி எபிரேயர்ல 2:16 வாசிங்க. முதலாவது ஒரு சித்தத்தை, அந்த பிதாவினுடைய சித்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 எபிரேயர் 2:16.
ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார்.
ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சித்தம் பூமி உண்டாறதுக்கு முதலே மனுஷனை உருவாக்கி வைக்க வேண்டும் என்றதோடு கூட அந்த மனுஷனை மீட்டு தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே தேவனுடைய சித்தம் இருந்தது. ஆதி முதல் கொண்டு செய்து வருகிற எல்லா காரியங்களும் அதன் பின்னணியிலேதான் நடந்து கொண்டிருந்தது. ஆக இரண்டு பகுதியுமே தவறு செய்தார்கள், தேவதூதர்களும் தவறு செய்தார்கள், மனுஷனும் தவறு செய்தார். ஆனால் தேவன் மனுஷர்களுக்காக, அவருடைய கையின் கிரியைகளாக, தேவ வசனத்தினுடைய சிருஷ்டிப்பாக இருந்தபடினாலே, தம்முடைய சுய ரூபத்தின்படியே அந்த மனுஷனை உண்டாக்கினபடினாலே மனுஷர்களுக்கு மகா இரக்கம் செய்து தேவதூதர்களுக்கு கை கொடாமல் மனுஷர்களுக்காக அவர் கை கொடுக்கிறார். இனம் இனத்தை சார்மன்னுதான் சொல்லுவார்கள். சாதாரணமா பார்த்தா பரலோகத்திலிருந்து வந்தவர் பரலோகத்தில் இருந்தவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் இல்லையா? லோகிக்கா பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இங்கேயே பாக்குறோமே, விசுவாசி விசுவாசிக்கு தான் உதவி செய்தா இல்லையா? ஆக நாங்க எப்பவுமே எங்களையாக்களை தான் உதவி செய்வோம், குடும்பத்தினருக்கு உதவி செய்வோம், நண்பர்களுக்கு உதவி செய்வோம், அல்லது ஊர்க்கார், கொஞ்சம் வெளியில போனா ஊர்க்கார், அவன் எந்த உறுப்பா அதுக்கு அவனுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆக எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் எங்களோடு உறவாடுகிறவர்களுக்கும் எங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் தான் நாங்கள் உதவி செய்வோம், கை கொடுப்போம் இல்லையா? ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படி இருக்கிற தெரியுமா? பிதாவுக்கு எது பிரியம், அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு பிரியம் எதுன்றதல்ல, பிதாவுக்கு எது பிரியம், அவருடைய சித்தம் என்ன, என்னை குறித்து அவருடைய திட்டம் என்ன. இன்னைக்கு அநேகம் பேர் இந்த யோசனையே இல்லாம வாழ்கிறோம், அல்லது அநேக நேரங்களில் இதை குறித்து நாங்கள் பெரிதாக சிந்திப்பதில்லை. கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் எனக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார் சொன்னால், இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், இதுதான் கேள்வி. இதை நாங்கள் திருப்பி கேட்கணும், அவர் எதுக்கு எனக்கு தருகிறார் என்று சொல்லி நான் கேட்க வேண்டும். என்னுடைய நற்குணத்தின் நிமித்தம் அல்ல, அவருடைய சுத்த கிருபையின் நிமித்தம் அவர் எனக்கு ஈவுகளை கொடுக்கிறார், கொடுத்து அதன் ஊடாக நான் யாருக்கு எப்படி உதவி செய்கிறேன் அல்லது யாருக்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நான் கேட்க தெரியணும், அப்படியே வாங்கி வாங்கி வச்சுக்கொண்டே இருக்கிறது இல்லைங்களா? வாங்கி வாங்கி வச்சு அடுக்கிக் கொண்டே இருக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் வேண்டாம் என்று கூட நான் சொல்லவில்லை. ஆனால் அது மட்டும்தானா தேவனுடைய விருப்பம், அதற்கு அப்பாலே என்ன என்னை குறித்து நினைச்சிருக்கிறார், இந்த தேசத்திலே என்னை வைத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? சமநிலை பிரமாணம் என்ற ஒரு பிரமாணத்தை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம், கொரிந்தியர்ல, அவர்களுடைய குறைவு எங்களுடைய நிறைவு. எதுக்காக எங்களை நிறைக்கிறார்? ஒரு நாள்ல ஒரு நாள் எங்களுக்கு ஒரு குறைவு வரலாம், அவர்கள் அன்றைக்கு நிறைவாக இருக்கலாம் சரியா? அதனால இன்றைக்கு நான் அவர்களை அவருடைய குறைகளை நான் தீர்த்தால் நாளைக்கு என்னுடைய குறைகள் இன்னொருவர்களாலே சந்திக்கப்படும். இதுதான் சமநிலை பிரமாணம். இன்றைக்கு நான் யாருக்கும் உதவி செய்யறேன்னு சொல்லி நான் மாறுதட்ட முடியாது. ஏன்னா நாளைக்கே நான் அதே நிலைக்கு தள்ளப்படலாம். நாளைக்கே எனக்கு ஒரு ஜெபம் அவசியமாக இருக்கலாம். நாளைக்கே எனக்கு ஒருவர் கை கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. நிரந்தரமானது என்றது எதுவுமே இல்லை உலகத்தில், இல்லையா? ஆக பாருங்க, தேவதூதருக்கு கை கொடுக்காமல் மனுஷருக்கு மண்ணான மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். எதுக்காக அவர் தன்னை அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்துகிறார்? தன்னை எங்களுக்கு சகோதரர் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் அது பிதாவுக்கு பிரியமாயிருக்கிறதை அவர் அடையாளம் காணுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்திலே நான் சொன்னேன், ஏற்கனவே எத்தனையோ பிரிவுகள் இருக்குது. அதுக்கு அந்த பிரிவுகளுக்குள்ள பிரிவுகள், பிரிவுகளுக்குள்ள இன்னும் பிரிவுகள் என்று சொல்லி எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்கிறார்கள். தீண்டாமையை பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையா கதைக்காவிட்டாலும் இருதயம் தீண்டாமையினாலே நிறைந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள், கிறிஸ்தவர்கள் என்றா என்ன? கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறதுனாலே கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவை தரித்துக் கொண்டதுனாலே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவை ஒருவன் உடையவனாயிருந்தால் அவனிடத்திலே வேற சிந்தனை இருக்க முடியாது. அல்லேலூயா! அவனிடத்திலே வேற இது சிந்தனை இருக்கவும் கூடாது. அப்படி இருக்குமா இருந்தால் அவனிடத்திலே கிறிஸ்து இல்லை. இதுதான் உண்மை. என்னிடத்திலே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவனுடைய தன்மையை பிரதிபலிக்கல் என்று வச்சுக்கொள்ளுங்க. நான் கிறிஸ்தவன் என்று பேரளவில் சொல்லித்தான் ஆக முடியுமே ஒழிய கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்க முடியாது. நான் தமிழன் என்று சொன்னா எனக்கு கொஞ்சமாவது தமிழ் தெரிய வேண்டும், தமிழை பேச வேண்டும், இல்லையா? பேரளவில் தமிழனா இருக்க முடியாது. நான் அதுக்கு பிரயாசப்படணும். நான் பாருங்க, யோவான் 6:38 வாசிங்க. தேசியதோட கூட அந்த வசனம் தான், ஏற்கனவே சொன்ன வசனம் தான், இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக வாசிப்போம்.
என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன்.
ஹல்லேலூயா! பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, மேலிருந்து எல்லா மனுபுத்திரரையும் கண்ணோக்கி பார்த்தவர் தான், எல்லாருடைய நடக்கைகளையும் எல்லாரையும் பார்த்து ஏகமா எல்லாம் கெட்டு போனாங்கன்னு சொன்னவர் தான், இல்லையா? எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்ற ஒரு சூழ்நிலையில இறங்கி வந்த தேவன் தான். ஆனா சொல்றார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா! என்னுடைய என்னடா நான் என்ன போக சொல்லி ஒரு இடத்துல சொன்னார், அங்கு எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனா போன போது இப்படி நிலைமை மாறி இருக்கலாம். இருந்தாலும் அவர் என்னை என்னத்துக்காக அனுப்பினாரோ, இல்ல நாம போய் இடையில போய் சொல்லக்கூடாது, இல்ல இல்ல நீங்க சொன்னது ஏதோ வேற ஒரு மாதிரி இருக்கு, இப்ப இங்க வந்து பார்த்தா இங்க வேற ஒரு மாதிரி இருக்கு, சிச்சுவேஷனே வேற மாதிரி மாறிட்டுது, சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது, இங்க எல்லாம் புலையாலாம் நடக்குது, என்னுடைய பார்வை சிலவளை வேணும்னா வேற காரியங்களை காணலாம். ஆனால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறது எதுக்காக? அதைத்தான் இயேசு கிறிஸ்து முன்மாதிரியை வைத்து போன இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொன்னால், நாம் நடக்க வேண்டிய பாதையை முன்வைத்து போயிருக்கிறான்னு சொன்னால் அவருடைய சிந்தனையும் சேர்த்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படி இருக்கிறது தெரியுமா? அனுப்பினவருடைய சித்தம். எதற்காக நான் உலகத்தில் இருக்கிற சகோதரனை மன்னிக்க வேண்டும்? ஏன்னு சொல்லி சொன்னால் அவனை ஒரு நாள் ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. பவுலை பற்றி அனனியாட்ட சொல்லும்போது அவங்க சொன்னார், ஐயோ அவனை பற்றி தெரியாத அவங்களுக்கு எவ்வளவு அநியாயம் எல்லாம் செய்யறவனப்பா, எவ்வளவு அநியாயம் எல்லாம் செய்யறவன். ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்துறார், சொல்றார், அவன் பாடப்போற பாடுகளை நான் காண்பி, அவன் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், ஒரு மூச்சு பேச்சு இல்லை, போய் ஜெபிச்சு அவருக்கு அந்த காரியம். ஏன்னா அதுதான் கீழ்ப்படுதல். ஓ, இது ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி சொன்னால் நான் அதுக்கு கீழ்ப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவரை நான் சிநேகித்தான் வேணும், அல்ல அவனை நான் ஆசீர்வதிக்கத்தான் வேணும், அவனை நான் பகைக்க முடியாது. ஏனென்றால் இது ஆண்டவருடைய திட்டத்தில் ஒன்று, பகை அதாவது சிநேகிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாலும். சில வேளையில அப்படிதான் இருக்கும், எப்ப எங்களுக்கு சிநேகம் வரும்? நல்ல ஒரு உறவு முறை வந்தா பிறகுதான் எங்களுக்கு ஒரு சிநேகம் வரும். ஆரம்பத்திலேயே எடுத்தோடனே நாங்க யாரையும் சிநேகிக்கிறது இல்லை, இல்லையா? ஆக அந்த அளவு தூரத்துக்கு வராட்டிலும் கூட கர்த்தருடைய சித்தம் அந்த காரியத்திலே அப்படி இருக்குன்னு தெரிஞ்சா, ஏன்னா அவர் என்னை சிநேகிக்கிறபடினாலே அவருடைய அன்பு எனக்குள்ள இருந்தால் என்னாலையும் அவரை போல அந்த நபரை சிநேகிக்க முடியும். அதுக்காகத்தான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. ஏனடா கிறிஸ்துவனுடைய சிந்தை இல்லாவிட்டால் எங்களால் உண்மையிலேயே யாரையும் சிநேகிக்க முடியாது, யாரையும் மன்னிக்க முடியாது, யாரையும் சகிக்க முடியாது. இயல்பாவே நாங்கள் அப்படி ஒரு குணங்கள் உள்ளவர்கள் அல்ல. அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எங்களுடைய சகிப்புத்தன்மை, எங்களுடைய பொறுமை, எங்களுடைய எல்லாவித நல்குணங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், அதுக்கு மேலே இல்லை எங்களுக்கு. ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்தவரோ, தேவனுடைய சொரூபமானவரோ, அவருடைய அன்பு கூறுதல் அளவிடப்படாத ஒரு காரியம். அதனாலதான் அந்த அன்பினாலே எங்களை அவர் அலங்கரிக்கிறார், அந்த அன்பினாலே எங்களை நிறைக்கிறார், அந்த சிந்தையினாலே எங்களை நிரப்புகிறார். எதுக்காக சொல்லிச்சுன்னால், பூமியிலா இருந்து அப்படி சிந்திக்க முடியாது என்பதற்காக. பிதாவினுடைய சித்தம் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே முகதாட்சிணியம் இல்லாத ஒரு காரியத்தை பார்க்கிறேன் நான். கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே முகதாட்சிணியம் இல்லை. அப்படின்னா பிதாவினுடைய அந்த அந்த அழைப்பிலே அவர் அந்த நீதியிலே முகதாட்சிணியம் பார்ப்பதில்லை. மன்னிக்கிறார், இறங்குகிறார், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இரண்டு விதமான நீதி செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நிறுத்தும் போது குற்றஞ்சாட்டுகிறவர்களுடைய பாவத்தை குற்றி காட்டுகிற தேவன், விளங்கிக் கொள்ளுங்க, குற்றஞ்சாட்டுகளுடைய பாவத்தை குத்தி காட்டின தேவன் அதன் நிமித்தம் ஸ்திரியை விட்டு வைக்கவில்லை. அவளிடத்திலேயும் சொல்லுகிறார், இனி நீ பாவம் செய்யாதே. குற்றஞ்சாட்ட வந்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவருக்கு தெரியும், சரியா? அவங்களை தண்டி, அவர்களை ஒரு வார்த்தையினாலே அடிச்சு துரத்தின தேவன் இவளையும் விட்டு வைக்கல. ஆக ரெண்டு பேருக்கும் ஒரே நீதி தான் இல்லையா? பாவத்தை பார்க்கும் போது பரவாயில்ல, அவங்க இவ்வளவு பேர் வந்தாங்க, நீ தனியே இருக்கிறான்னு சொல்லி இவங்களுக்கு சப்போர்ட்டா செய்யல. அவளை நியாயம் தீர்க்கிற அருகதை அவர்களுக்கு இல்லை என்பதை உணர்த்தின தேவன் அவள் செய்த பாவத்தை அவர் சொல்லாமல் விடவில்லை. ஒன்று. இன்னொரு இடத்துல பேதுரு, நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே கர்த்தருடைய ஆவியே உனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்குன்னு சொல்லி அவனை பற்றி புகழ்ந்த அதே இயேசு தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக பேசும்போது அவர் சொல்றார், நீ மனுஷருக்கு ஏத்த பிரகாரமாய் சிந்திக்கிறார். அப்படி சிந்திக்கிற அந்த சிந்தனையை அவர் எப்படி பார்க்கிறார்? சாத்தானே என்று சொல்லுகிறார், சத்துருவினுடைய யோசனையாக காண்கிறார். பேதுரு தானே, சரி போனா பரவாயில்ல, சொன்னா சொல்லிட்டு போறான், இந்த மாதிரியான அவசரமான முடிவுகளை எல்லாம் அடிக்கடி பேதுரு எடுக்கிறது தானே, வழக்கம் தானே என்று சொல்லி, சரி நீ ஏதாவது வேற வார்த்தையால சொல்லியிருக்கலாம், ஆனா எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தையினால எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா அவனை திட்டி அவனை தண்ணிலிருந்து, அவர் என்ன சொன்னா தெரியுமா, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிதாவினுடைய காரியத்திலே நான் ஒழுங்காக நடக்காதபடிக்கு நீ எனக்கு என்னவா இருக்கிறாய்? முதல்ல தேவனுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தின ஒரே ஒரு சீசனா வந்தான், ஆனா என்ன சொல்றார், நீ எனக்கு இப்ப இடரலாயிருக்க, அதே சீசனு. ஆக கர்த்தருடைய அழைப்பிலே, கர்த்தருடைய ஊழியத்திலே எந்த யாரும் முகதாட்சிணியம் பார்த்து அவர் விழுந்தேன்னா அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு அநேக நேரத்திலே அவர்கள் பரிசேயரும் சதுசேயரும் வந்து வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அவரை சோதித்துக் கொண்டே இருந்தார்கள். பிசாசு சோதித்தது ஒரு போகம் இருக்கட்டும், அதனாலதான் அவரிடத்துல சொல்லப்பட்டிருக்குது அவரை விட்டு சில காலம் விலகி போனான்னு சொல்லி. மற்றபடி நேரடியா வராம மனுஷர்களுக்களாலேயே வந்து சோதித்துக் கொண்டே இருந்தான். மரியாளுக்களால வந்தான், பேதுருக்களால வந்தான், எல்லாருக்களாலேயும் தான் வந்தான், சரியா? உறவு முறைகளுக்குள்ளால வந்தான். சொன்னாங்க, சகோதரர் பிரபல்யமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க, நீ ஒன்னா அந்த கூட்டத்தில் போய் அங்க ஏதாவது செய்யும், அப்பதான் நீ ஃபேமஸ் ஆகலாம். ஏசு ஃபேமஸ் ஆகிறதுக்கு வேற இல்லை. ஆக அவங்க எல்லாம் செக் பண்றாங்க, ஒரு தூண்டில போட்டு பாக்குறாங்க, இதுல கவ்வுமா? இதுல பிதாவினுடைய சித்தம் தெளிவா இருக்கணும். ஏன்னு சொன்னால் பிதாவினுடைய சித்தம் புகழ்ச்சியினாலும் ஒரு மனுஷனை வீழ்த்தும். பாவத்தினால மாத்திரம் அல்ல, சிலவழையில புகழ்ச்சியும் ஆசீர்வாதங்களினாலேயும் கூட அந்த பிதாவினுடைய சித்தத்திலிருந்து நாங்க விலகி போக வேண்டியிருக்கு. அநேக திடீரென்று ஐஸ்வர்யமானாக்களை சில பேரை காணவே இல்லை. ஏன்? ஐஸ்வர்யம் விக்கிரமாயிச்சு, வறுமையும் விக்கிரமாது சில பேருக்கு, சில பேருக்கு ஐஸ்வர்யமும் விக்கிரமாயிச்சு. பிதாவினுடைய சிந்தை, உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்க, அந்த ஏற்கனவே வாசி வசனம் 16:23 வாசிங்க மத்தேயுல.
அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல், இதுல இருந்து இந்த இடத்துல இருந்து என்ன நாங்க விளங்கிக் கொள்றோம் சொன்னா, என்னதான் வெளிப்பாடு இருந்தாலும் அந்த வெளிப்பாட்டுக்கும் இப்படிப்பட்ட மனுஷ மாம்ச சிந்தைக்கும் இடையில பெரிய தூரம் இருக்கு இல்லைன்றது மட்டும் விளங்கிட்டீங்களே இல்லையா? ஏன்னா சில நேரங்களில் எங்களுக்கு யோசனைகள் வரும், வருகிற யோசனைகள் சபையை குறித்தாயினும் சரி அல்ல ஊழியங்களை குறித்தாலும் சரி, ஏதாவது ஒரு காரியம் யோசனைகள் வரும்போது, இந்த யோசனை என்னுடைய மாம்சத்தில இருந்து வருகிறதா அல்லது தேவனுடைய பிரியத்திலிருந்து உண்டாகிறதான்றது எனக்கு தெரியணும் இல்லையா? பார்வைக்கு நல்லதா தான் இருக்கும் எல்லாமே இல்லையா? பார்வைக்கு எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும். அது உண்மையிலேயே என்ன பலனை கொண்டு வரப்போகிறதுன்றதான் கேள்வி. அன்றைக்கு பிள்ளை இல்லையன்னு சொன்னோடனே சாராள் வந்து ஆகாரை கொடுத்தாள் சரியா? யோசனை நல்லா தான் இருந்தது, ஆனா யோசனுடைய விபரீதம் காலாகாலமா இன்ற வரைக்கும் தொடருது. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க இல்லையா? அதை உருவாக்கினாக்கள் போய் சேர்ந்துட்டோம், அதுக்கு பிறகு வந்த தலைமுறைகளும் போய் சேர்ந்துட்டுது. ஆனா பாருங்க, இன்ற வரைக்கும் அந்த ஜனத்துக்கு விரோதமா ஜனம் இருக்கிற தன்மை மட்டும் மாறவே இல்லை. பிறக்கும் போதே ரத்தத்திலிருந்து அவங்களுக்குள்ள அது ஊறுதோ என்னவோ தெரியல, பார்க்கும் போதே விஷமாய் பார்க்கிறார்கள். அடைக்கலம் கொடுத்த நாடுகளையும் வீடுகளையும் கூட அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன, அடைக்கலம் கொடுத்த வீட்டுல போய் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா? நன்றி உணர்வு கொஞ்சமாவது இருக்கும் இல்லையா? மனசாட்சி இருக்கு இல்லையா? நாங்க ரட்சிக்கப்பட்டோமோ இல்லையோ? ஆனா அவ்வளவு தூரத்துக்கு அப்படி ஒரு கசப்பு, அப்படி ஒரு பகை, அந்த விரோதம். அப்ப பாருங்க, அதான் அவர் சொல்றார், அதாவது வாக்கு தத்தத்தின் மகனை மத்த உலகத்தான் கொடுமைப்படுத்துறான், அது இன்றைக்கு நடந்து கொண்டு சொல்லி சொல்லப்படுது. ஓமர்ல சொல்லப்படுது, ஒருதன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன், இன்னொருத்தன் மாமிசத்தின்படி பிறந்தவன். வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன மாமிசத்தின்படி பிறக்கிறவன் துன்பப்படுத்தி கொண்டே இருப்பான். இதுல இருந்து நீங்க வித்தியாசம் காணுவீங்க, யார் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் யார் மாமிசத்தின் பிள்ளைகள் என்றதை அடையாளம் காணலாம். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவனும் தேவனுக்கு ஏற்ற தீமையானாலும் சரி நன்மையானாலும் சரி இதனை விட்டுக் கொடுக்கிறவன் தேவனுடைய சிந்தையை உடையவன். மற்றவன் என்ன சொல்லுவான், அது நடக்கக்கூடாது, வருத்தம் வரக்கூடாது, காயப்படக்கூடாது, அடி வாங்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. சரியா? கஷ்டப்படுறது தேவன் எனக்கு வைத்த காரியமா இருந்தா நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்படுறதா நல்லது இல்லையா? வாலிப காலத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது, ஏன்னா வயசான காலத்துல சுமக்க முடியாது. தேவன் வந்து சுமப்பதுக்கு அரியான காரியங்களை எங்க தலையில கட்டி அடிக்கிறவர் அல்ல, எனக்கு எது தாங்குமோ அதைத்தான் என் தலையில வைப்பார். ஆக அவர் தலையில வைக்க நான் என்ன செய்யணும், சரி சுமக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வேண்டாம்னு சொன்னு வைங்க, இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு நான் சுமக்க வேண்டியிருக்கு, அப்ப எனக்கு உண்மையிலேயே இயலாது. அநேக நேரம் பார்த்திருக்கிறேன், தேவனுடைய கையிலிருந்து விலகி ஓடி போனவர்கள் அந்த திட்டத்தை விட்டு முழுமையாக தப்பித்து போக முடியாது. ஏன்னா தேவன் ஒருக்கா வாக்குரைத்தால் வாக்குரைத்ததுதான், அதை நிறைவேற்றித்தான் ஆவார். ஆக அவர் திருப்பி பிடிச்சுக்கொண்டு தான் வருவார். மோசே ஓடி 40 வருஷத்துக்கு பிறகு மோசே திரும்பி வர வேண்டிதான் இருந்தது. திக்குவாயும் மந்தனாவும் சொன்னாலும் அவர் வர, அதுக்கெல்லாம் வழிகளை கூட ஆண்டவர் செட் பண்ணி கொடுப்பார். சில சரி பிரச்சனை இல்லைன்னா ஆரோனுத்தார். சோ 40 வருஷத்துக்கு முதலே நடந்திருக்க வேண்டியது 40 வருஷத்துக்கு பிறகு நடக்குது இல்லையா? கடைசியில அது எங்க போச்சுது, ஆசீர்வாதத்துக்குள்ளேயே கடந்து போகலாதபடிக்கு ஒரு சூழ்நிலையை வேற கொண்டு வந்தது. என்றைக்கு தேவன் அழைக்கும், நாங்கள் எல்லாரும் அழைத்த உடனே வந்துட்டோமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ விட்டுக் கொடுக்கிறோமோ தேவனுடைய சிந்தைக்கு எங்களை கீழ்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதமும் தப்பித்துக் கொள்வோம் நாங்க, இல்லாட்டில் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் இல்லையா? ஏண்டா பாதுகாப்பு இல்ல, வெளியில போயிடுவோம். ஆண்டவர் சொல்றார், நீங்க என்ன விட்டு விலகி போறதுனாலதானே இந்த தீமைகள் உங்கள் தலையில வந்து ஏறுது. நான் உங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது நீங்கள் என்னை விட்டு விட்டு விலகி போகிறதுனாலதானே இந்த தீமை வருது. இன்னைக்கு அநேகர் புலம்புகிறார்கள், புலம்புகிறார்கள் எப்படி தெரியுமா, எங்களுக்கு ஏன் இவ்வளவு வேதனை, இவ்வளவு சோதனை, இவ்வளவு வருத்தங்கள். சில நேரங்களில் அவரை விட்டு விலகி போறதுனால அவர்களுக்கு அது தெரியறதில்ல, அவர்களுக்கு அது விளங்குறதும் இல்ல. சில வழியில் ஒருக்கா சேர்ச்சிக்கு வந்துட்டு நாலு தரம் சேர்ச்சிக்கு வரமாட்டாங்க. மூன்று கிழமை வருத்தம் கேட்டா சொல்லுவாங்க, வருத்தத்தில் நான் வீட்டில் படுத்திருந்தேன், நான் வருத்தம் சுகமாச்சான்னு இல்லை, அஞ்சாம் கிழமை திருப்பியும் வந்துக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்க இந்த மூன்று கிழமை வீட்டில் படுக்காம அடுத்த அந்த கிழமையே வந்திருக்கலாமே, முதலே கர்த்தர் முதலே சிலவழ சுகம் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. இப்ப மூன்று கிழமை நீங்க படுத்திருந்ததுனால உங்களுக்கு வியாதி போயிட்டு தான். கர்த்தரை நாங்கள் குற்றப்படுத்த முடியாது, அவர் குற்றப்படுத்துறதுக்கு முடியாது. அதான் கர்த்தருக்கு ஆலோசனையா இருக்கிறதுக்கு யாருக்குமே இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு அநேகம் பேர் அதுக்கு தான் முயற்சி செய்கிறார்கள், இப்படி செய்யும் அப்படி செய்யும்னு சொல்லி. தயவு செய்து அதை விட்டு விடுவோம். மூன்றாவது காரியம், கிறிஸ்துவின் சிந்தை சுய விருப்பம் இல்லாத சிந்தை. அது மிகவும் முக்கியம். ஏன்னு சொன்னா ரெண்டுக்கும் இடையில சில வழியில பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியாது இல்லையா. சுய விருப்பம் இல்லாத கிரியைகள், நல்லா கவனிங்க. கண்மலை அடி என்று சொன்னது ஒரு முறை, ரெண்டாவது தடவை பேச என்று சொன்னது சரியா. இதை எத்தனையோ பிரசங்கங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அடிக்க சொல்லும் போது அவர் அடிக்கத்தான் சொன்னார், பேச சொல்லும் போது அவர் பேசத்தான் சொன்னார். பேச சொல்லும் போது அடிக்கிறது இல்ல, அல்லது அடிக்க சொல்லும் போது பேசுறது இல்ல சரியா. ஒருக்கா இப்படி நடந்ததுன்றதுக்காக இன்னொரு காலம் அதையே கொப்பி பண்ணுவேன் என்று சொன்னா அது பிழை. அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் எப்படி வழி நடத்துறாரோ அப்படித்தான் நானும் நீங்களும் நடக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சிந்தை மாத்திரம்தான் அதை உணரும். அதான் அந்த ஸ்திரீ காரணிய ஸ்திரீ நாள் நம்முடைய மூதோர்கள் எல்லாம் மலையில எல்லாம் போய் கும்பிட்டு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு என்ன தெரியுமா, பாரம்பரியத்தை உருவாக்கி கொள்றாங்க. பாரம்பரியம் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தை வேற மாதிரி இருக்கும், பிதாவுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கும். ரெண்டு வருஷம் அவர் அப்படித்தான் செய்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. என்னுடைய வாழ்க்கையில மூன்று வருஷம் அவர் அப்படித்தான் செய்திருக்கலாம். ஆனா இந்த முறை அவர் வேற காரியத்தை செய்ய போறாருன்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் நான் அதை ஒரு பாடமாக வைத்துக் கொண்டு, கடந்த நாட்கள் எல்லாம் இப்படித்தானே என்னோட நடந்தார் ஆண்டவர், என்னை இப்படித்தானே என்னை செய்ய சொன்னார்ன்னு சொல்லி இந்த வருஷமும் நான் அப்படி நானே முந்திக் கொண்டு செய்ய வழிகிடக்கூடாது. ஏன்னு சொல்லிச்சுனால், ஆண்டவருடைய சித்தம் என்றதை அப்பப்ப தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிச்சுனால், அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தேவையானது கிறிஸ்துவனுடைய சிந்தை. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை பாருங்க, ஒன்று கொரிந்தியர்ல 10வது அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் 10:24.
ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோசனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோசனத்தை தேட கடவன்.
ஹல்லேலூயா. பாருங்க, சுய பிரயோஜனம் கிறிஸ்துவுக்குள்ள சுய பிரயோஜனத்தை நாங்கள் தேடாத படிக்கு யார சொல்லிருக்கு? ஊழியக்காரரை மாத்திரம் சொல்லிருக்கா? அப்படியா வாசிங்க.
ஒவ்வொருவனும்
ஒவ்வொருவனும்
தன் பிரயோசனத்தை தேடாமல் புறனுடைய பிரயோசனத்தை தேட கடவன்.
ஹல்லேலூயா. அப்படி பார்த்தா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்தது. இந்த வார்த்தைக்கும்படி நடந்தா உண்மையிலேயே எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படும், எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இல்லையா. இத குறிப்பிட்ட ஒரு ஆக்களுக்கு வழி நடத்துகிறவர்கள் அல்லது நடத்துகிறவர்கள் மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை தேடுங்கன்னு சொல்லாமல் எல்லாரையும் தான் சொல்லப்படுது பொதுவா. அது விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், எல்லார் ஒவ்வொருவனும் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கிடவன். மற்றவர்களுக்கு இதனால என்ன நன்மை? எனக்கு இது நன்மையாயிருக்கலாம், எனக்கு இது முடிந்த காரியமாயிருக்கலாம், இதனால மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா, மற்றவர்களுக்கு இடைஞ்சல்கள் இருக்குதா, என்னை மாதிரியே அவர்களுக்கும் முடியுமா இயலுமா, இதெல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யோசனைகள் நிறைய. கிறிஸ்து வந்து அப்படிதான், கிறிஸ்து வந்து அதாவது என்ன சொல்றது, கிறிஸ்து வந்து வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் இலகுவா அவர்கள் விளங்கிக் கொள்றது படிக்கு அவர் வந்து போதித்தது மாத்திரமல்ல, பிராக்டிக்கலா எதெல்லாம் முடியுமோ அவர் சொல்ற, என்னுடைய நுகம் சுமப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கு. கடினமான நுகத்தை சுமக்க வரையில்ல, கடினமான நுகத்தை சுமக்க ஆண்டவர் வரையில்ல. அவர் ஞானத்தின் தொடக்கமே அவர் தான். அவருக்கு தெரியும் மனுஷனுக்கு எது கூடும் எது கூடாதுன்னு சொல்லி. ஆக தேவையில்லாத ஒரு சுமையை சுமத்தி போட்டு போறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு? ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. அதனால என்னுகம் சுமப்பதற்கு இலகுவா இருக்கும். என்னிடத்துல வந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நாங்க கற்றுக்கொள்ளணும் எங்க போய்? இயேசுவினிடத்துல, இயேசுனுடைய சிந்தையை கொண்டுதான் கற்றுக்கொள்ளணும். எப்படி மற்றவர்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும், என்னுடைய இருதயத்தில் ஒரு யோசனை ஐடியா, என்னுடைய பலத்தில் நான் என்னெல்லாம் செய்யலாம் என்ன குறித்து ஒரு யோசனை எனக்கு இருக்கும். ஆனா கர்த்தர் அதையா விரும்புகிறார், நல்லா யோசி பாருங்க. கர்த்தர் அதையா விரும்புகிறார். கொர்நெலி விட்ட பேதுருவை போச்சுன்னு போது பேதுரு யோசிக்கலாம், கொர்நெலிக்கு நான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க போறேன்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். எதுக்கு பேதுருவை அனுப்பணுங்க? பேதுரு யோசிக்கலாம், என்ன வச்சு என்ன செய்ய போற ஆண்டவர், ஓ சில வழியில கொர்நெலிக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுக்க போறாரோ, என்ன வச்சு அவர் மீன் பிடிக்காரா இருந்தபடியா? இல்ல, அவர் அண்டைக்கே சொல்லிட்டார், நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாத்துகிறேன் சொல்லி. அல்லேலூயா. அங்க போனா பரிசுத்தாவியினுடைய வரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். என்ன காரியம் எல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. ஆண்டவர் என்னுடைய டேலண்டை வச்சு ஆக்களுக்கு பிரயோஜனத்தை பார்க்கறது இல்ல, ஏனென்றால் அவரால் எதுவும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் நினைத்தால் உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு எப்படியும் உதவி செய்ய முடியும். நாங்களே எங்களை என்ன நடக்கு தெரியுமா? இன்னைக்கு நாங்களே எங்களை நாங்களே நிதானித்துக் கொண்டு வாசிங்க. தயவு செய்தோடு கூட ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறார் சொல்லி, எரேமியாவிலே, எரேமியா 2:21.
நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன?
ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து எங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்பதை தயவுசெய்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். எப்படி நாட்டி இருக்கிறாராம்? முற்றிலும், அதுல இருக்கிற எல்லா பழமும் நல்ல பழம். எந்த திராட்சைக்குள்ளே எடுத்தாலும் அதுல ஏதோ ஒரு பகுதியில கொஞ்சம் புளிக்கிற தன்மை இருக்கத்தான் செய்யும். எவ்வளவுதான் இனிப்பா இருந்தாலும் சில இடங்கள்ல வரைக்கும் பழம் புளிக்கத்தான் செய்யும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை முற்றிலும், கம்ப்ளீட், சரியா, கம்ப்ளீட்டா, அந்த பகுதியில எல்லா பக்கமும் நல்லது. ஒன்று, ரெண்டாவது உயர்குல, எப்படி, ஹை குவாலிட்டி. அதாவது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பழ ரசத்திலையும் விலகூடினதுன்றது திராட்சை ரசம் தான், வைன், சரியா. உலகத்தில் மிகவும் விலகுனது அதுதான். ஆக ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? பெயர்தான் திராட்சை செடி, கனியும் இல்ல, பார்க்கிறதுக்கும் வடிவில்லை, அதான் காட்டு திராட்சை செடி, சரியா. அதுல இருந்து யாரும் விரும்பத்தக்க ரசம் கிடைக்கிறதும் இல்லை. இன்னைக்கு அநேக நேரங்களே முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும், யாரோ ஒரு தரத்தான் ஊழிய அழைப்பு, யாரோ ஒரு தரத்தான் ஆண்டவர் அழைத்த எல்லாரையுமே ஆண்டவர் அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். நீங்க அவருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடி. அதை எதிர்பார்த்து தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் உருவாக்கிறார் இல்லையா. உருவாக்கி போயிட்டு இப்ப வந்து பார்க்கும்போது கனி இல்லைன்னு சொன்னா அவர் எவ்வளவு கவலைப்படுவார் சொல்லுங்க பாப்போம். ஒரு மரத்தை பார்த்தார், மரத்துல இலை மட்டும் இருந்தது, கனி இல்லை, சரியா. இன்னொரு ஊழியக்காரன் சொல்றான், தோட்டத்தில எல்லாம் வேலியெல்லாம் அடைச்சு அதை நட்ட நடுவில் நட்டு வச்சிருக்கிறேன் ஒரு மரத்தை, அது இன்னும் கனி கொடுக்கல. கூட நான் ஊழியக்காரன் சொல்றேன், நான் இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் பாக்குறேன் ஆண்டவரே, அதை விட்டு வையும், வெட்டாதையும், இன்னும் கொஞ்சம் உரம் போட்டு பாக்குறேன், அப்பவும் கனி கொடுக்கலன்னா வெட்டுவோம்னு சொல்லி. இங்க ஆண்டவர் வந்து அறிவில்லாதவர் அல்ல, அதாவது வந்து அவர் அப்படி கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு மரத்தை வச்சுட்டு கனியை எதிர்பார்க்கிறவர் அல்ல. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், கனி கொடுக்கிற சூழ்நிலை இல்லாத நேரத்தில் ஒரு மனு ஒரு மரத்திட்டையோ அல்லது ஒரு செடிகிட்டையோ போய் கனியை எதிர்பார்க்கிறவர் அல்ல. அதுக்குரிய எல்லா சூழ்நிலைகளையும் வைத்துட்டு தான் எதிர்பார்க்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு மரத்தை நட்டுட்டு ஒரு கட்டோஃபல் இருக்கு, நடுறீங்க, கட்டோஃபல் எங்க வளரும்? செடி மேல வளரும், கிழங்கு மண்ணுக்குள்ள வளரும், தெரியாது. இருந்தாலும் நீங்க ஒரு கிழமையிலே போய் அந்த செடியை பிடுங்கி பாப்பீங்களா? இல்லதானே, புடுங்குவீங்க, கடைசி செடியும் வேறு மட்டும்தான் இருக்கும், கிழங்கு இருக்காது. ஆக அந்த கிழங்கினுடைய அறுவடை உங்களுக்கு தேவையா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகுதான் போய் பிடுங்கினா தான் கடைசி ஒன்று ரெண்டாவது இருக்கும். ஆக உங்களுக்கு இருக்கிறது இல்லையா அறிவு, உடனே போய் நான் அதை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி, அதுக்குரிய காலத்தை எதுக்கு கொடுக்க வேண்டும், அதுக்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும், தண்ணியை கொடுக்க வேண்டும், வெயில் பட வேண்டும், அல்லது குறிப்பிட்ட நேரத்துல அதை நடலாம், அதை வளர்க்கலாம், அந்த அறிவெல்லாம் எங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்ப ஆண்டவருக்கு இல்லையா? ஆண்டவருக்கு இருக்குதானே? அப்ப ஆண்டவர் கேட்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா, நான் உங்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை நான் வச்சிருக்கும் போது நீங்கள் கனி கொடுக்காதது என்ன? வேத வசனம் உண்டு, வேதம் போதிக்கிறவர்களும் உண்டு, தியானிக்கிற சூழ்நிலைகள் உண்டு. போதிக்கிற வசனமும் பேசப்படுகிற வசனமும் கிரியை செய்யாத வசனங்கள் அல்ல, எல்லாம் ஜீவனுள்ள வசனங்கள். நான் ஒரு வசனத்தை அனுப்பினா அது வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்லுகிறது, அது சத்தியத்திலும் சத்தியம். அப்படி இருந்தும் கனி கெடுக்கலன்னா இப்ப யாரு லப்பல? தயவு செய்து நாங்கள் எங்களை நாங்களே சோதித்து பார்த்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய வசனம் அல்ல அங்கே தவறினது, ஆண்டவருடைய வசனம் அல்ல, அதை குறித்ததான சிந்தனை எனக்கு இல்லாததான் பிரச்சனை. ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நீர் எதற்காக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சிக்கு மேல சாட்சி சொல்றது அல்ல, இன்னொரு வீட்டுக்கு டெலிபோன் அடிச்சு சொல்றது இல்ல, எனக்கு இப்படி நடந்திருக்கு என்று சொல்லி நான் என்ன செய்ய வேண்டும், இங்கே இருக்கிற ஆக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது இங்கே இருக்கிற ஆக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதுதான் கேள்வி. நானே பலனை பெற்றுக்கொண்டு நான் ஆண்டவனா, இஸ்ரவேல் தனக்குத்தானே கனி கொடுக்குது, தனக்குத்தானே கனி கொடுக்குது. கனி எதுக்கு கொடுக்கிறது? மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படி இல்லையா? அப்ப என்னிடத்துல எப்ப எதிர்பார்த்தா தெரியுமா? எனக்கு போதுமான அளவு உணவு கொடுத்து, எனக்கு போதுமான அளவு வெயிலை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து இல்லையா? வேலி அடைத்திருக்கிறார், பாதுகாப்பை எல்லாம் கொடுத்து நல்ல செழிப்பாய் வந்த போது அவர் என்னிடத்திலே கனியை எதிர்பார்க்கிறதுல என்ன தவறு? அப்படி கனி கொடுக்காத பட்சத்திலே எனக்கு என்ன இருக்கு? கோடாரி இருக்கு. ஆக நான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இயற்கைகள் செய்கிறது, இயற்கையா இருக்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அதனதின் காலத்துல செய்யுது. ஆண்டவர் சொன்னார், நார கொக்கு கூட ஒழுங்கா வந்து சேரும். இன்னைக்கு இங்க ஜெர்மன்ல இருந்து பாருங்க, விண்டர் வருதுன்னு ஒரு கூட்ட பறவைகள் பறந்து போறத பாப்பீங்க, திருப்பி சமர் வருதுன்னு திரும்பி வர்றதையும் பாக்குறீங்க. எல்லாத்துக்கும் தன் காலத்தை தெரியுது. ஆண்டவரால சிருஷ்டிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. ஆண்டவருடைய ஆதங்கத்தை தான் இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களோடு. நான் யாரையுமே குற்றப்படுத்தவில்லை, ஆண்டவரும் குற்றப்படுத்த, ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் போது பிள்ளைகளை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அந்த வயசுக்கு ஏற்ற எதிர்பார்ப்புகளை நீங்கள் உங்களோட பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறீர்கள் இல்லையா? அப்படி இல்லாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? பிள்ளைக்கு வியாதின்றீங்க. குறிப்பிட்ட வயதுல பிள்ளை நடக்கல, குறிப்பிட்ட வயதுல பிள்ளை பேசல, குறிப்பிட்ட வயதுல பிள்ளை தன்னை கிரியல நடப்பிக்கல, பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. வைத்திய இடத்துல கொண்டு போறீங்க, அங்க ஆலோசனை கேட்கறீங்க, இங்க ஆலோசனை கேட்கறீங்க, இல்லாட்டி ஊழியக்காரட்ட கொண்டு சொல்றீங்க, ஜெபிங்கன்னு சொல்றீங்க. நான் ஆரம்ப நாட்கள்ல ஒரு ஊழியக்காரட்ட ஆலோசனை கேட்ட போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திருப்பவும் சொல்றேன், அவரிடத்துல ஊழியத்துக்கு முதல்ல இன்னும் இவர்கிட்ட ஆலோசனை கேளுமென்னு சொல்லி என்னை நடத்தின ஒருத்தர் சொன்னா, அப்ப நான் அந்த ஊழியக்காரன் போகும்போது அவர் சொன்னார், நீர் என்ன செய்ய போறீர் என்று கேட்டார். நான் இன்னும் பாஸ்டர், நான் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி ஏதாவது சபையில செய்யலாம்னு இருக்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்க சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார்கள். அவர் கேட்டா, நீங்க எத்தனை வருஷமா சபையில இருக்கிறீர்? நான் இன்னும் 15 வருஷமா இருக்கிறேன். அப்ப சொல்லும் போது அவர் என்ன இப்படி ஏற இறங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒன்னும் சொல்லவே இல்லை. பிறகு சொன்னார், ஒருவர் விசுவாசி என்ற ஸ்டேட்டஸ் வந்து 5 வருஷம் வரைக்கும் தான் பிரதர், அதுக்கு பிறகு ஏதாவது கத்துருக்குன்னு செய்யும், அதுக்குள்ள வளர்ற சான்ஸ் வந்துட்டு, அந்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க ஓரளவுக்கு பலப்பட்டிருப்பீங்க, அதுக்கு பிறகு நீங்க ஏதாவது கத்திருக்குன்னு செய்யணும், அதுக்காக பச்சை அடிச்சு கொண்டு திரியறது இல்ல, ஆனா ஆண்டவருக்குன்னு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், இங்கே சரி விசுவாசிகள் சபையில அல்லது வெளியில ஏதோ ஒரு விதத்துல. எனக்கு வெக்கமா போச்சு. 15 வருஷம் கொண்டு கொஞ்சம் பெருமையா சொல்லான்னு பார்த்தா அதுக்கு பிறகு சொன்னதுன்ற பிள்ளை எனக்கு அப்பதான் முழங்கிச்சு. அருமையானவர்களே, நானும் நீங்களும் ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்னால வெட்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லி எங்களோடு இடைப்படுகிறார் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் அவர் ஒரு நாள் தூதர்களோடு வரப்போகிறார். ஹல்லேலூயா. பிதாவின் முன்னாலே நான் அறிக்கை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவருடைய வழியிலே நடந்தார், நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்தார், அவர் எனக்கு சாட்சி கொடுப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏதோ பெரிய காரியங்களை யோசிக்காதீங்க, அவரிடத்துல கேளுங்க. எனக்கு உங்களுக்கு ஏற்ற காரியத்தை அவர் சொல்லுவார், செய்ய சொல்லுவார், இருதயங்களை ஏவுவார். இருதயங்கள்ல அப்படி ஒரு அன்பு ஊறும், நான் இப்படி செய்ய வேணும் அப்படி செய்ய வேணும் ஊறும். உங்களோட போதகர் இருக்கிறார், மூப்பர்கள் இருக்கிறார்கள், சொல்லுங்க கேளுங்க, அவர்கள் உங்களை நடத்துவார்கள். வெறுமையா இருந்து வெறுமையா வீணாய்ப்போ. நானும் நீங்களும் மரமோ செடியோ, மரஞ்செடி கூட அதனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கு. நானும் நீங்களும் தேவனுடைய ஜீவனுள்ள அந்த ஆத்மாவினாலே நிறைய பெற்றிருக்கிறோம். பாருங்க, இந்த நகரத்துல, இந்த நகரத்தை பற்றி கதைக்கிறேன், நீங்க எத்தனையோ நகரங்கள்ல இருந்து வாரீங்க, இந்த நகரத்துல எத்தனை தமிழாக்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் விடுதலை ஆகியிருக்கிறார்கள். இது குற்றப்படுத்தல் இல்ல, இது உங்களை சிந்திக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். தனியே இந்த நகரத்தில் இருக்கிறவர்களை மாத்திரம் நீங்க ஆதாயப்படுத்துறதுண்டா, அதுக்குரிய முயற்சி எடுக்க வேண்டுமே. சிநேகிதமா இருக்கணும்னு சொல்லி யாரையுமே பகைக்க போறோம்னு சொல்லி யோசிக்காதீங்க. அது மாம்ச சிந்தை. கர்த்தருடைய சிந்தை என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு. எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லாவிட்டால் அந்த ஆத்மாவுடைய குற்றப்படியை நான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. தயவு செய்து வணங்கிக் கொள்ளுங்க. எசன் நகரத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் அழியும் போது அவர் ஒரு நாளைக்கு சொல்லுவார்கள் நியாய தீர்ப்பில், கர்த்தாவே உம்மை குறித்து எங்க இடத்துல யாருமே சொல்லவில்லையே ஆண்டவரே என்று. அப்ப நாங்க என்ன செய்வோம் யோசிங்க. கேள்வில நாங்க இப்பதான் கொஞ்சம் மூவ் பண்றோம். அங்க இருக்கிறாக்களுக்கு சில பேருக்கு உடம்பு வாசினால முடியாததுனால இங்க இருக்கிற சில சகோதரர்கள் கூட வந்து எங்களுக்கு அங்க கை கொடுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏறண்டுச்சிருச்சுன்னால் வேலை அதிகம், அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும் என்று பிதாவை நாங்கள் வேண்டிக் கொள்ள முடியாது. ஏறண்டுச்சிருச்சுனால் நாங்களே போக இல்லை, நாங்க போகாம இருந்து கொண்டு வேற யாரை அனுப்பும் என்று சொல்லக்கூடாது இல்லையா. நாங்கள் செய்கிறோம், எங்களால் முடியாத ஆண்டவரை அனுப்பமுண்டா அது வேற விஷயம். நாங்களே செய்யாம வீட்டில இருந்து கொண்டு ஆட்களை அனுப்பும், இந்தியாவிலிருந்து ஊழியக்காரரை அனுப்பும், இலங்கையிலிருந்து ஊழியக்காரரை அனுப்பும் என்று சொல்லி நாங்கள் அப்ளிகேஷன் போட்டுக் கொண்டு முதல்ல இறங்க வேண்டியது நாங்க தான். தயவு செய்து ஒவ்வொருவரும் தைரியமா இருங்க. உலகம் பகைக்குதுன்னு யோசிக்காதீங்க, அன்பா சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. எங்களுக்கோ கிறிஸ்துவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா, நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்துவனுடைய சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்கான அந்த காரணத்தை தெரிந்து கொண்டோம். கிறிஸ்துவனுடைய சிந்தை பிதாவினிடத்திலே எங்களை சேர்க்கிறது மாத்திரம் அல்ல, மாறாக பிதாவின் சித்தத்தை நானும் நீங்களும் இந்த பூமியிலே வாழும் போதெல்லாம் செயல்படும் போதெல்லாம் நடப்பிக்கும்படிக்கும் அவருடைய ஆதங்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், யார் என் காரியமாய் போவான் என்று பரிதவிக்கிற ஒரு தேவனுடைய சத்தம் உங்களுடைய இருதயங்களிலே கேட்கிறதா? எங்களை மீட்டுக் கொண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களை மீட்டுக் கொண்ட எங்களுடைய தேவனுக்கு அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அதனாலே எங்கள் இருதயங்களிலே எத்தனையோ கேள்விகள் எழும்பினாலும் இந்த கேள்வியை நாங்கள் வைத்து, தேவனே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், தயவு செய்து அதை எனக்கு சொல்லும், நான் அதை கேட்டு அதன்படி நீர் என்னை பலப்படுத்தினதன்படி நான் செய்ய எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே என்னை முற்று முழுதுமாய் உம்முடைய வசனத்தோடு இணைத்து உம்முடைய குமாரனாகி கிறிஸ்துவின் சிந்தையிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே வாரும் சுவாமி, கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்குள்ளே பெருகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய இருதயத்தின் வேதனைகளை நானும் உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே தேவரீர், நீர் என்னை மன்னித்து என்னை மீட்டிருக்கிறீரே, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே, நீர் என்னை பலப்படுத்தி இருக்கிறீரே, நீர் என்னை தப்பு வித்திருக்கிறீரே, நீர் எனக்காக எத்தனையோ நாள் பரிதவித்திருக்கிறீரே. அந்த உருக்கங்கள் எல்லாவற்றையும் நானும் உணர்ந்து கொண்டு இந்த நகரத்திலும் இந்த தேசத்திலும் நான் செயல்பட எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், இன்னும் அநேகரை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இதோ இந்த தேவ சமூகத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.